بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. ماذا بركريه سخودر هلي سخودر هلي رسول الله صلى الله عليه وسلم أوره لديه فرندن مي أوره لديه أنهم رأي فر سمي مكلوده أوره لي يبدي ندندو خندار هل இதை பற்றிய விஷயங்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகின்றோம். அதில் ஒன்றாகத்தான் பிற சமயத்தவர்களுடைய நன்மைக்காக, அதாவது அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பவர்களாக இருந்தார்கள், சபிப்பவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. குறிப்பாக உஹதுடைய போர் முடிந்தபோது அந்த உஹது போரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சேதமும் அவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பும் ஏற்பட்ட காரணத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனை அடைந்தார்கள். அப்போது ஒரு வார்த்தை கூறினார்கள், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு ரஸ நபியஹும், தங்களது நபியினுடைய தலையை உடைத்துவிட்ட மக்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதாக ஒரு வருத்தத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சகோதரர்களே, அதாவது இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு மென்மையான வார்த்தை, ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தை, அதாவது கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு ரஸ நபியஹும், தனது நபியின் தலையை உடைத்த மக்கள் எப்படி வெற்றி பெற முடியும், இந்த அளவு கடினத்தை கூட அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விரும்பவில்லை. இந்த வார்த்தையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. சூரா ஆலு இம்ரானுடைய 128வது வசனம் அல்லாஹ் இறக்கிவிட்டான், நபியே இப்படி கூறுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை வேதனை செய்வான், அவர்கள் அநியாயக்காரர்கள் தான், அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அக்கிரமம் செய்து விட்டார்கள், ஆனால் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. அவர்களை மன்னிப்பதோ அல்லது அவர்களை தண்டிப்பதோ இது என் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், இது என்னுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது, இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை, இந்த அனுமதி உங்களுக்கு இல்லை. சகோதரர்களே, இயற்கையாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு மென்மையானவர்களாக அல்லாஹ் வைத்திருந்தார், இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்களில் கூட அவர்களை மென்மைப்படுத்தி சாந்தப்படுத்தி அல்லாஹு தஆலா அவர்களை பண்படுத்தினான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மென்மையானவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார். தௌஸுடைய சம்பவத்தை பார்த்தோம், அதுபோன்றுதான் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவான ஒரு சம்பவம், சஹீஹ் முஸ்லிமிலே 2491வது ஹதீஸ். இது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள், தன்னுடைய தாயையும் மதீனாவுக்கு அழைத்து வந்து விட்டார்கள், ஆனால் தாய் இஸ்லாமை ஏற்கவில்லை. இஸ்லாமை ஏற்காதது மட்டுமல்ல, அபு ஹுரைரா வீட்டுக்கு வந்து விட்டாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவது, அபு ஹுரைராவுடைய மார்க்கத்தை குறை சொல்வது, இதுதான் அந்த பெண்மணியுடைய வேலையாக இருந்தது. எவ்வளவு ஒரு மென்மையாக பண்பாக அழைத்தாலும் கூட அவர்களுடைய தாய் இதை ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை. இது அபு ஹுரைராவுக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது. ஒரு நாள் தாய்க்கு பொறுமையாக தாவா கொடுத்தார்கள், எவ்வளவு பொறுமையாக கொடுத்தார்களோ தாய் அந்த அளவுக்கு வேகமாக அபு ஹுரைராவை ஏசியது மட்டுமல்ல, மார்க்கத்தை ஏசியதோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏசிவிட்டார்கள். அபு ஹுரைராவால் தாங்க முடியவில்லை, அழுதவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய்க்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், என்னுடைய தாய்க்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், நான் தாவா கொடுத்தேன் ஆனால் இன்றோ அவர்கள் உங்களை கடுமையாக ஏசி விட்டார்கள், அது எனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்தது. தன்னை ஏசி விட்டார்கள், தன்னை அசிங்கமான சொற்களால் வசைப்பாடி விட்டார்கள் என்பதை செவியுற்ற பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தை அங்கே பயன்படுத்தினார்கள்? அல்லாஹ் மஹ்தி உம்ம அபி ஹுரைரா, யா அல்லாஹ் அபு ஹுரைராவுடைய தாய்க்கு நீ நேர் வழி காட்டு என்று துவா செய்து விட்டு, அபு ஹுரைரா இப்போது சென்று உமது தாயை நீங்கள் இஸ்லாமின் பக்கம் அழைப்பீராக சொல்றார். அபு ஹுரைரா வீட்டுக்கு வேகமாக ஓடி வருகிறார். ஆனால் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது, அங்கே தண்ணீர் சப்தம் கேட்கிறது. அபு ஹுரைரா தாமதிப்பீராக என்ற குரலை கேட்கிறார். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தாமதித்திருக்கின்றார்கள். தாய் அவசரம் அவசரமாக ஆடை அணிந்து கொண்டு தலை முக்காட்டை போட்டுக்கொண்டு அபு ஹுரைராவுக்கு கதவை திறந்துவிட்டு, அபு ஹுரைரா பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக, யா அபா ஹுரைரா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்கிறார். அபு ஹுரைராவுக்கு அழுகை தாங்க முடியவில்லை. சந்தோஷத்தால் சொல்கிறார்கள், வன அபிக்கி மினல் ஃபரஹ், சந்தோஷத்தால் அழுது கொண்டு நான் ரசூலுல்லாவிடம் வந்து என்னுடைய தாயின் இஸ்லாமை எடுத்து சொன்னேன். இங்கே ரெண்டு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஜிஸா, அவர்களுடைய அந்த அற்புதம். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள், அந்த துவா கபூலானது. அபு ஹுரைரா தாவா கொடுத்த போது ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அபு ஹுரைரா தாவாவை கொடுக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்துவிட்டு அபு ஹுரைரா தாவா கொடுப்பதற்காக செல்கிறார்கள். அதற்குள் அங்கே ஏற்கனவே செய்த அபு ஹுரைராவுடைய அந்த தாவா ரசூலுல்லாஹுடைய துவாவோடு சேர்ந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அபு ஹுரைராவுடைய தாய் மனம் மாறிவிடுகின்றார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்வதோடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அபு ஹுரைராவுடைய தாய் கடுமையாக ஏசிவிட்டார், அபு ஹுரைராவுடைய மனம் நோகும்படி பேசிவிட்டார் என்று தெரிந்திருந்தும் கூட, இன்று நம்மில் சிலர் சொல்வது போன்று அதெல்லாம் அந்த கேஸ்லாம் அப்படித்தான், அவங்களுக்கெல்லாம் ஒது சொல்லி பிரயோஜனம் கிடையாது, ஒரு தடவை ரெண்டு தடவை தான் சொல்லியிருப்பார். ஆனால் அவர்களிடமிருந்து ஒரு தவறான அல்லது ஒரு கடுமையான அணுகுமுறையை பார்த்த உடனே இவர் பேசுறது எப்படி இருக்கும்? அப்படிங்கெல்லாம் காப்பீடுலாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் சீல் வைக்கப்பட்ட கேஸு, சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எதுக்குங்க அவருக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அதையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலும் தன்னை யாராவது ஒரு தரக்குறைவாக பேசிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, இன்று பழிவாங்கும் உணர்வு மிகைத்து விடுகிறது, அவரை சபிக்கக்கூடிய உணர்வு மிகைத்து விடுகிறது. இங்கேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அங்கே அபு ஹுரைராவின் தாயை ஏசவில்லை, கடுமையான வார்த்தையை கொண்டு பேசவில்லை, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிதாயத்துக்காக துவா செய்தார்கள். அபு ஹுரைராவுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் தன்னுடைய தோழரின் மீதும் எவ்வளவு கருணை உள்ளவராக இருந்தார்கள். ஒருவர் முஷிரிக்காக இருந்து தன்னை ஏசும்போது கூட அவர்கள் எந்த அளவு அதை உள்வாங்கிக் கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக வேண்டி துவா செய்பவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று மற்றும் ஒரு சம்பவம், ஸல்லல்லாஹு அலை நபீனா முஹம்மத் திருமதியிலே 3942வதாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அன்சாரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சகீஃப் குடும்பத்தவர்கள் தாங்களுக்கு செய்த அந்த தொந்தரவுகளை எடுத்து கூறி, யார் ரசூலல்லாஹ், இந்த சகீஃப் குடும்பத்தார்களுக்கு நீங்கள் பத்துவா செய்து விடுங்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள், அவர்களை சபித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகள் இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அவர்கள் சொல்ல சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மஹ்தி சகீஃபன், அல்லாஹ் மஹ்தி சகீஃபன், அல்லாஹ் மஹ்தி சகீஃபன். அன்சாரிகள் தங்களுக்கு பட்ட கஷ்டத்தால் என்ன சொல்கிறார்கள்? அவர்களை சபிப்பீர்களா என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை கூற கூற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் சகீஃப் கூட்டத்தாருக்கு நேர் வழிகாட்டு, சகீஃப் கூட்டத்தாருக்கு நேர் வழிகாட்டு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சில நாட்களில் சகீஃப் கூட்டத்தார்கள் எல்லோரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு மதினாவிற்கு வந்து சேர்கிறார்கள். புரியுதுங்களா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்கு பிறகு அங்கிருந்து வந்து விட்டார்கள். அப்ப கடுமையான ஒரு பெரிய யுத்தம் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே வெற்றி ஏற்படவில்லை. ஹுனைன் யுத்தத்திலே கடுமையான ஒரு யுத்தத்திற்கு பிறகு வந்து விட்டார்கள். அப்போதுதான் அன்சாரிகள் சொல்கிறார்கள், கடுமையான காயங்கள் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டன. ஆனால் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அப்ப நம்முடைய பெருந்தன்மையினுடைய வெளிப்பாடுகளிலே ஒன்று, இதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இன்னும் கொஞ்சம் இதை நம்ம விரிவா பார்ப்போம். நாம் அந்த பிற சமய மக்களுக்காக அல்லாவிடத்திலே துவா கேட்பது, குறிப்பாக அவர்களுடைய நேர்வழிக்காக துவா கேட்பது. இன்று நம்மிலே சிலர் அவர்களுக்கு உணவளிப்பார்கள், அவர்களுடைய தேவைக்கு உதவி செய்வார்கள், அவர்களை மருத்துவத்துக்கு அழைத்து செல்வார்கள், தங்களுடைய வீட்டில விருந்தென்றால் அவர்களை அழைப்பார்கள், அவர்களுடைய வீட்டில விருந்தென்றால் சென்று அவர்களுக்கு உதவி செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய நேர்வழிக்காக துவா செய்வதை விட்டு விடுவார்கள், துவாவையும் விட்டு விடுவார்கள், தாவாவையும் விட்டு விடுவார்கள். சகோதரர்களே, இந்த பெருந்தன்மை என்பது, அன்பு என்பது துவாவுக்காக வேண்டியும் தாவாவுக்காக வேண்டியும் இருக்க வேண்டும். ஏற்கனவே நேற்று நாம் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். தன்னிடத்திலே பணிவிடை செய்த அந்த பணியாளரை அவர் நோயுற்ற போது நலம் விசாரிக்க சென்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதாரண ஒரு வாலிப பையன், ரசூல்லாவுடைய வயசு என்ன, அவருடைய வயசு என்ன, ரசூல்லாவுடைய கண்ணியம் என்ன, அந்த சாதாரண பணியாளருடைய அந்த யகூதியினுடைய அந்த கண்ணியம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு நடந்தவர்களாக வந்து அவரை நலம் விசாரித்தார்கள், தாவா செய்தார்களா இல்லையா? இன்று நாம் பெருந்தன்மையில் ஒரு அளவு பின்பற்றினாலும் கூட நம்முடைய அந்த விருந்தோம்பல், விட்டு கொடுத்தல், உதவி ஒத்தாசைகளிலே ஓரளவுக்கு நாம் செய்தாலும் கூட, ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தவறான கூச்ச உணர்வு தாவாவிலிருந்து நம்மை தடுத்து விடுகிறது இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வகையிலும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம், ஆனால் நன்மையில் பெரிய நன்மை என்ன, அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது. அப்ப நாம் அவர்களுக்காக துஆ செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய நோயாளிகள் நலம் பெறுவதற்காக துஆ செய்யலாம், அவர்களுடைய உலக ரீதியான சிரமங்கள் நீங்குவதற்காக துஆ செய்யலாம், அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக துஆ செய்யலாம், அதுபோன்று அவர்களுடைய நேர்வழிக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய நேர்வழிக்காக நாம் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். இதிலே நமக்கு ஒரு நன்மை என்ன, அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாம் துஆ செய்ததற்குரிய நன்மை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். இரண்டாவது, நம்முடைய துஆவிற்கு பிறகு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நமக்கு ஒரு சதக்கத்துன் ஜாரியத்துன், அவர்கள் நமக்கு ஒரு சதக்கத்துன் ஜாரியத்துன், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு அதனுடைய நன்மை கிடைப்பதை போல நமக்கும் கிடைக்கும். ஆகவே சகோதரர்களே, இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நாம் இழந்துவிடக்கூடாது. சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகீஃப் கோத்திரத்தார்களுக்காக துவா செய்தார்கள், அவர்கள் இஸ்லாமை ஏற்று வந்தார். போர் செய்த போது அங்கே அவர்கள் இஸ்லாமை ஏற்கவில்லை, போர் முடித்து மதினாவிற்கு திரும்பி வந்து விட்டார்கள், அவர்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்று வருகிறார்கள். அதுபோன்று இந்த யூதர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சில பகைமைகள், சில வேண்டா வெறுப்புகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர்கள் என்று, உண்மையான நபி என்று. என்ன செய்வார்கள், சபைக்கு வந்து இந்த நபியுடைய துஆ நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, நபியுடைய துஆ கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மஜ்லிஸிலே தும்முவார்கள். தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த தாலீம் போதனை என்ன, தும்மி அவர் அல்ஹம்துலில்லாஹ் கூறினால் எர்ஹமுக்கல்லா என்று கூற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எர்ஹமுக்கல்லா என்று நமக்கு துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே வந்து தும்முவார்கள், எர்ஹமுக்கல்லா என்ற அந்த துஆவை எதிர்பார்த்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மூலமாக வழிநடத்தப்படுகின்றார்கள், அல்லாஹ்வின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள், வழிகாட்டப்படுகின்றார்கள். இப்படி ரஹ்மத்துக்காக துவா செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய விசேஷமான அன்பு கலந்த கருணைக்கு நமக்கு அனுமதி. அது அல்லாமல் உலக பரக்கத்துகள், உலகத்தில் பொதுவாக உள்ள அல்லாஹ்வுடைய உதவிகள், அதற்காக வேண்டி அவர்களுக்கு துவா செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் என்ன செய்வார்கள், எர்ஹமுக்கல்லா என்று சொல்லாமல், ஆனால் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள், நபியிடத்தில் துஆவை எதிர்பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலகும், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் நேர்வழி கொடுக்கட்டும், உங்களது காரியங்களை அல்லாஹ் சீர்படுத்தட்டும், இந்த துஆவை செய்வார்கள். சரி, இதாவது கிடைத்ததே என்ற சந்தோஷத்தில் அவர்கள் திரும்ப செல்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல்ல பழக்கத்தை நாம் பார்க்கிறோம். பிற சமய மக்களுக்காக அவர்கள் துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். அது அல்லாஹுவை குறை பேசிய நபிமார்களை கொன்ற வம்சத்தில் வந்த யூதர்களாக இருந்தாலும் கூட. இந்த ஹதீஸ் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அதுபோன்று இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அல் அதபுல் முஃபரதில் 5870 பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய அந்த தசாமுஹ், அவர்களுடைய அந்த விட்டுக் கொடுத்தல் பெருந்தன்மைக்கு அடையாளம் என்ன? அவர்கள் பிற சமய மக்களுக்காக துவா கேட்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மறைமுகமாக தனக்கோ தனது தோழர்களுக்கோ தொந்தரவுகள் தரக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட. நான்காவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பெருந்தன்மை தசாமுஹுடைய அடையாளமாக நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகள் கொடுத்த அன்பளிப்பை ஏற்றிருக்கிறார்கள், யூதர்கள் கொடுத்த அன்பளிப்பை ஏற்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கடுமையான பகைமை உடையவர்கள் என்பவர்களாக யாரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார்? யூதர்களையும் முஷ்ரிக்குகளையும் அல்லாஹ் கூறுகின்றார். சூரா அல் மாயிதாவுடைய 82வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மூமின்களுக்கு அதிகமாக பகைமை உடையவர்கள் யார் என்றால் யூதர்களும் இணை வைப்பவர்களும் தான். இந்த ஒரு பகைமை அவர்களிடத்திலே ஒரு பிறவி குணமாக இருந்தும் கூட அவர்கள் இணக்கத்தை நாடி ஒரு அன்பளிப்பை கொடுக்கும் போது உடனடியாக அந்த அன்பளிப்பை ஏற்று அதைவிட நாங்கள் இணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபித்தார்கள். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான், அதிகமாக நீங்கள் கேள்வி பயான்களிலே கேட்டிருக்கலாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்காக ஒரு பாடத்தை அமைத்தார்கள். புகாரியினுடைய 2617வது ஹதீஸ், பாப் குபூலில் ஹதியத்தி மினல் முஷ்ரிகீன். நல்லா கவனிக்கணும், ஏன்னா இந்த ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் ஒருங்கிணைத்து புரிய முடியாமல் தான் இன்று பல வாலிபர்கள் சிரமப்படுகிறார்கள். இப்போ ஒரு ஆயத்து, அல்லாஹு தஆலா மக்கால உள்ள முஷ்ரிக்குகள் காபாவிற்குள் வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஷ்ரிக்குகளை பார்த்து சொல்லும்போது சூரா தௌபாவுடைய 28வது வசனம், மூமின்களே, முஷ்ரிக்குகள் நஜிசுகள், முஷ்ரிக்குகள் அசுத்தமானவர்கள், அவர்கள் இனி புனித பள்ளிவாசலுக்கு அல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரக்கூடாது, நெருங்கக்கூடாது என்ற இந்த வசனம் அல்லாஹுடைய வீடாகிய காபாவிற்கும் அல்லாஹுடைய ஊராகிய மக்காவிற்கும் உரிய விசேஷமான சட்டம். முஷ்ரிக்குகளுடைய உள்ளம் அசுத்தமாக இருக்கின்ற காரணத்தால் மிக பரிசுத்தமான பூமியாகிய மக்காவிற்கும் மிக பரிசுத்தமான இல்லமாகிய காபாவிற்கும் வருவதற்குண்டான தகுதி அவர்களுக்கு இல்லை, எனவே அவர்களை நீங்கள் இனி அனுமதிக்க வேண்டாம் என்ற இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு எப்போது முஷ்ரிக்க பார்த்தாலும் நஜிஸ், காபிர் பசங்க, அப்படி இப்படி என்பதாக அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாகவும் உள்ளத்தால் அவர்களை அவமதிக்கக்கூடியவர்களாகவும் அல்லது ஒரு பகைமை உணர்வோடும் சில வாலிபர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வசனங்களை வெளிப்படையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு அது எந்த சூழ்நிலையில் எப்படி இறக்கப்பட்டது, அதற்குரிய காரணம் என்ன என்பதை விளங்காமலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகளை விளங்காமலும். இப்ப பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனி ஒரு பாடமே அமைக்கிறாங்க. அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? குபூலுல் ஹதியத்தி மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வது. சுப்ஹானல்லாஹ், இணை வைப்பவர்கள் அன்பளிப்பு கொடுப்பது ஏற்றுக்கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பு கொடுப்பதை அன்புக்குரிய அடையாளமாக சொன்னார்கள். தஹாது தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுக்குள் அன்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். புரியுதா உங்களுக்கு? அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், ஒருவர் ஒருவரை நேசித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்ப இந்த மனிதாபிமான நேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் மேலும் வளர்த்தார்கள். எனவேதான் முஷ்ரிக்குகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த அன்பளிப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி இருக்கின்றார்கள், ஏற்றிருக்கின்றார்கள். கைர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது சலாம் இப்னு மிஷ்கம் என்ற யஹூதியினுடைய மனைவி ஹைபர் யுத்தத்தின் போது ஒரு ஆட்டை சமைத்து அன்பளிப்பாக அனுப்புகின்றார்கள். அந்த ஆடு விஷம் வைக்கப்பட்ட ஆடு. பாருங்க, ஹைபரில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்த களத்திலே இருக்கிறார்கள். அங்கே எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பகலில் சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து ஒரு அன்பளிப்பு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதத்திலும் தன்னுடைய வெறுப்பை காட்டவில்லை, மாறாக அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டார். அவர்கள் வாயில் வைத்து மெல்லும் போதுதான், யார் ரசூலல்லாஹ், அதிலே விஷம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஜிப்ரீல் கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை துப்பி விடுகின்றார்கள். ஆனால் அந்த மென்றதால், வாயிலே அந்த எச்சில் பட்டதால் அந்த விஷம் நபியினுடைய உடலெல்லாம் பாய்ந்தது. மரண நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, அந்த ஹைபருடைய மாமிசத்தின் விஷம் என்னுடைய நரம்புகளை துண்டித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சரி, விஷம் வைக்கப்பட்ட இறைச்சியை தனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், சாப்பிட்டார்கள். அந்த பெண் அழைத்து வரப்படுகின்றார். அப்போது அந்த பெண்ணிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஏன் செய்தாய் என்று? உங்களை கொன்று நாங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக செய்தேன் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை! எப்படிப்பட்ட வார்த்தை! இன்று ஒரு சாதாரண ஒரு தலைவருக்கு முன்னால் அல்லது சாதாரண ஒரு மனிதனுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருந்தாலும் என்ன நடந்திருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அது உன்னால் முடியாது, அது உன்னால் முடியாது என்று கூறிவிட்டு அந்த பெண்ணை விட்டு விட்டார்கள். ஆனால் என்ன, அந்த மாமிசத்தை இன்னொரு சஹாபி சாப்பிட்டு இறந்து விடுகின்றார். அதற்கு பழிக்கு பழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கொன்றார்கள். எதற்காக கொல்லவில்லை? இப்படி தன்னை வஞ்சகமாக கொல்வதற்கு முயற்சித்தால் என்பதற்காக கொல்லவில்லை, தன்னை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் என்பதற்காக கொல்லவில்லை. அதை சாப்பிட்ட ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பிட்டாங்க, அவரும் துப்பினார், ஆனால் அவர் இறந்துட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிக்கு பழியாக அந்த பெண்ணை கொன்றார்கள். அது கொண்டுதான் முன்பு நாம் கூறிய அந்த சம்பவம். மிஸ்ர் தேசத்திலிருந்து கிறிஸ்துவ மன்னர் முகௌகிஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டார்கள். அவர் கொடுத்த கோவேரி கழுதையை இறுதி தன்னுடைய கடைசி நாள் வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோவேரி கழுதையை பயன்படுத்தினார்கள். அவர்கள் கொடுத்து அனுப்பிவிட்ட அந்த அடிமைப்பணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக வைத்துக் கொண்டு அவர்களோடு வாழ்க்கையை நடத்தினார்கள். ஆகவே காஃபிர்கள் என்பவர்கள் இன்று சிலர் நினைப்பதை போன்று முற்றிலுமாக வெறுக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்பதாக எண்ணுவது தவறு. அப்படி இருந்தால் நாம் எப்படி அவர்களுக்கு தாவா கொடுக்க முடியும்? எப்படி அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அணைக்க முடியும்? அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அணுகுமுறையிலே ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அந்த மக்களோடு மென்மையாக பழகக்கூடியவர்களாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பவர்களாகவும் இருந்தார்கள். எப்போதுமே அவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது கிடையாது. அவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் கூட, முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் கூட, நபியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ், நபிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சம மக்களாக ஆகிவிட்டதற்கு பிறகு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மாறாக மிக மென்மையான முறையிலும் அழகிய முறையிலும் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவும், அவர்களிடத்திலே உரையாடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பெருந்தன்மையினுடைய இன்னொரு வெளிப்பாடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் அந்த மக்களை, அதாவது இஸ்லாமிற்கு வெளியில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளையோ அந்த யூதர்களையோ, மதினாவில் இருந்த அந்த மக்களை அவர்களுடைய இல்லங்களுக்கும் அவர்களுடைய மஜ்லிஸுகளுக்கும் சென்று சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது தான் ஒரு பெரிய ஆட்சியாளராக ஆகிவிட்டோம், மதினா இப்போது நம்முடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிறது, தான் ஒரு பெரிய நபி என்று அவர்கள் தன்னை மக்களிடமிருந்து தூரமாக்கி வைத்திருக்கவில்லை. எப்படி முஸ்லிம்களுக்கு நெருக்கமாக இருந்தார்களோ, தன்னை சந்திக்க வராத, தன்னை விட்டு தூரமாக இருந்த அந்த யூதர்களுடைய இல்லங்களுக்கும் அவர்களுடைய மஜ்லிஸுகளுக்கும் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை சந்திப்பவர்களாகவும் அவர்களுக்கு இஸ்லாமிய தாவாவை கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள். இங்க ரெண்டு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருந்தன்மையின் வெளிப்பாடு, பணிவின் வெளிப்பாடு, அந்த மென்மையின் வெளிப்பாடு. அவர்கள் மக்களை விட்டு தூரமாகவில்லை. தங்கள் மீது வஞ்சகத்தை மறைத்து வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் என்று தெரிந்திருந்தும் கூட அவர்களை சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து அவர்களுடைய நல சுகங்களை விசாரிப்பவர்களாக, அவர்களோடு அமர்பவர்களாக இருந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, அப்படி செய்வதை ஏதோ சமூகத்தில் சுமூகமாக வாழ்வதற்குரிய திட்டம் என்பதாக மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கவில்லை. அதற்கும் மேலாக அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்று தாவாவுக்குரிய ஒரு வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்று நாம் உதவி நம்முடைய, அதாவது அத்தனை விதமான அந்த பரஸ்பர மனிதாபிமானங்களை வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்களுக்கு தாவா கொடுப்பதை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. சில வாலிபர்கள் என்ன நினைக்கிறார்கள், அப்ப நம்ம இந்த உதவி செஞ்சது இந்த தாவாவுக்குன்னு ஆகி போயிடுமோ, நம்ம அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காகத்தான் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்களோ, நீங்க மத பிரச்சாரம் செய்யறதுக்கு தான் நீங்க இப்படி செஞ்சீங்களா, அல்லது உங்க மதத்தின் அப்பக்க அழைப்பதற்காக வேண்டிதான் நீங்க இப்படி எங்களுக்கு இந்த உதவி செய்யறீங்களா என்று அவங்க மறுத்து விடுவாங்களோ, நம்மளை எப்படி நினைச்சுப்பாங்களோ, இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு அவர்கள் தாவாவை விட்டு விடுகின்றார்கள். உதவிகளையும் அவர்கள் ஒத்தாசைகளையும் செய்கின்ற அந்த நேரத்திலே இப்படி அவர்கள் தவறான ஒரு கூச்சப்பட்டு தாவாவை மறந்து விடுகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இதில் எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு இப்படி கட்டளையிடுகின்றான். அல்லாஹுடைய மார்க்கம் இவ்வளவு உயர்ந்தது, இந்த மார்க்கத்தை நீங்களும் ஏற்று அல்லாஹுடைய ரஹ்மத்தை அனுபவியுங்கள் என்று சொல்வதிலே நமக்கு எந்த விதமான வெட்கமும் இருக்கக்கூடாது. லா யகாஃபூன ஃபில்லாஹி லௌமத லாயிம், பழிப்பவர்களின் பழிப்பை அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, இதற்கு ஒரு உதாரணமாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். புகாரியிலே 5600 ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத், மன்னிக்க வேண்டும், முஸ்லிமிலே 1765 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே எங்களோடு பேசிக் கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாருங்கள் தோழர்களே, யகூதிகளை நாம் சந்தித்து வருவோம் என்பதாக தோழர்களை அழைத்துக் கொண்டு யூதர்களிடத்திலே வந்தார்கள். அப்போது அந்த யூதர்கள் எல்லாம் ஒரு சபையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷர யஹூத் அஸ்லிமு தஸ்லமு, அஸ்லிமு தஸ்லமு, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு தாவா கொடுத்தார்கள். அப்போது அந்த யூதர்கள் சொன்னார்கள், கதுபல் லக்த யா அபுல் காசிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் ரசூலல்லாஹ் என்று யூதர்கள் அழைக்க மாட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனாரோடு இணைத்து காசிமுடைய தந்தையே என்று கூறுவார்கள். அபுல் காசிமே, நீங்கள் சொல்ல வேண்டியதை எங்களுக்கு எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். ஹைர், அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற சமய மக்களோடு அவர்கள் மதத்தால் மாறுபட்டு விட்டதால் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார தொடர்புகளை முறித்துக் கொள்ள வேண்டும், அவர்களோடு நாம் வைத்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு நெருக்கடியை நம்முடைய மார்க்கத்திலே நமக்கு ஏற்படுத்தவில்லை. எப்படி நேர்மையான மக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் செய்து கொள்வதை அவர்கள் ஆர்வமூட்டினார்கள் என்றால், அந்த விஷயத்திலே மார்க்கத்தையும் கடந்து எல்லா மக்களோடும் அந்த உறவை பேணுவதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், சீராவை படித்தவர்களுக்கு, குறிப்பாக ரஹீக்குல் மக்தூம் படித்தவர்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்து மக்காவிலிருந்து மதீனா வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டியவர் யார், யாருங்க அவருடைய பேர் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உரைகீத். இவர் யார்? முஷ்ரிக்காக இருந்தார். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை அழைத்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய இரண்டு ஒட்டகங்களையும் ரழியல்லாஹு அன்ஹு கொடுத்து, இத்தனை நாட்கள் கழித்து இந்த மலை அடிவாரத்திலே என்னை எதிர்பார்த்து இருங்கள் என்று ஒப்படைக்கின்றார்கள். அவரும் அதுபோன்று சரியாக வருகிறார். அவரை அழைத்துக் கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அவர்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அழைத்து வருகிறார். முஷ்ரிக்குகளோடு இணை வைப்பாளர்களோடு எந்த விதமான உறவும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இருந்திருந்தால், ஹிஜ்ரா என்ற ஒரு பெரிய இபாதத்தை செய்கின்ற அந்த தருணத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஷ்ரிக்கை அழைத்து வருவார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோன்றுதான் சகோதரர்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். நேற்று நாம் கூறிய ஒரு சம்பவத்தையும் இங்கே நினைவு கூறுவோம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், புகாரியுடைய 2759வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூஃபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்ருஹு மர்ஹூனத்துன் இந்த யஹூதியின் பி 30 ஸாஅன் மின் ஷஈரின், 30 ஸா பார்லி கோதுமைக்காக வேண்டி நபியினுடைய அந்த இரும்பு கவச ஆடை ஒரு யூதரிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்குவதை அந்த யூதர்களிடத்திலே வைத்ததிலிருந்து அவர்கள் நம்முடைய மார்க்கத்திற்கு வெளியில் இருந்தாலும், நம்முடைய மார்க்கத்தை அவர்கள் ஏசக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, முந்திய காலத்தில் நபிமார்களை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட, குர்ஆன் அவர்களை குறித்து எச்சரிக்கை செய்திருந்தாலும் கூட, அது மார்க்க ரீதியானது, மனிதாபிமான உறவுகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. மனிதாபிமான உறவுகள் என்பது ஒரு சமூகமாக வாழக்கூடிய நேரத்தில் இந்த பாகுபாடுகளை கலைந்து அதில் இருக்க வேண்டும். இப்ப சில சகோதரர்கள் சில இடங்கள்ல சொல்வதை பார்க்கிறோம், மிக குறைவான ஒன்று, முஸ்லிம்கள் முஸ்லிம்களிடத்துல தான் வியாபாரம் செய்யணும், முஸ்லிம்கள் முஸ்லிம்களிடத்தில் தான் வியாபாரம் செய்ய வேண்டும், பிற சமயத்தவர்களுடைய கடைகளுக்கு வாங்குவதற்காக செல்லக்கூடாது என்று சில தவறான போக்கை அவர்கள் பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். இதை என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்துக்கு பதிலடி செய்கிறாங்கன்னு சொல்லி, எப்படி அவர்களிலே உள்ள தீவிரவாத போக்குள்ளவர்கள் தங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு முஸ்லிம்களுடைய கடையில் நீங்கள் கொள்முதல் செய்யாதீர்கள் என்று கூறுவதற்கு பதிலாக இப்படி செய்யலாம் என்று எண்ணுகிறார்களே, நம்முடைய மார்க்கம் நமக்கு அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. இந்த இடத்துல நாம் நேற்று இதை சற்று விரிவாக பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் இப்படி செய்தது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலை கொடுத்தது சஹாபாக்களுக்கு, ஹலீஃபாக்களுக்கு. அதாவது நாம் அவர்களை விட ஆதிக்கத்தை பெற்றுவிட்டோம், அவர்கள் மீது ஆட்சியை நாம் இப்போது பெற்றுவிட்டோம் என்ற காரணத்தால் அவர்களை புறக்கணித்து வியாபாரத்திலிருந்து ஒதுக்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆகவேதான் நீங்கள் சீராவிலே படியுங்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை மதினாவிலிருந்து வெளியேற்றி கடைசியாக ஹைபரிலே தங்க வைத்தார்கள். ஹைபரிலும் அவர்கள் பல சேட்டைகளை செய்தார்கள், ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது. பிறகு அந்த பூமிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய பிறகு கூட அவர்களிலே தவறு இழைக்காதவர்களை அல்லது சுமூகத்தை விரும்பியவர்களை, நீங்கள் இங்கிருந்து விவசாயம் செய்து கொள்ளுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் நாடியவரை உங்களை இங்கே விட்டு வைப்போம் என்று கூறிவிட்டு மதினாவுக்கு வந்து விடுகின்றார்கள். ஆனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் மீண்டும் தங்களுடைய சேட்டைகளை ஆரம்பித்து விட்டார்கள். அப்போதுதான் கலீஃபா உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபரில் இருந்தும் அந்த யூதர்களை நாடு கடத்தி சிரியாவுக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திலே இன்றைய காலகட்டமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கலீஃபா உமர் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை சிரியாவுக்கு நாடு கடத்தியதற்கு பிறகு கூட சிரியாவிலிருந்து அரேபிய தீபகற்பத்தில் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் வந்து வியாபாரம் செய்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஒன்று. இரண்டாவது, இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனாவின் வெளியிலே ஒரு கடை தெருவை அமைத்துக் கொடுத்து அந்த கடை தெருவில் சிரியாவிலிருந்து யூதர்கள் அங்கே வந்து தங்களுடைய பொருட்களை பாதுகாப்போடு விற்றுவிட்டு செல்வதற்காக யூதர்களுக்காக மதீனாவின் வெளியிலே ஒரு கடை தெருவை அமைத்துக் கொடுத்து அதற்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனையை பெற்ற சஹாபாக்கள் அவர்களோடு ஒரு தசாமுஹ் பெருந்தன்மையான ஒரு அணுகுமுறைகளை கையாண்டார்கள். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இதற்கு எவ்வளவு பெரிய உள்ளம் வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு விசாலமான உள்ளம் வேண்டும். அடுத்ததாக எட்டாவது ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம், இதை பற்றியும் நேற்று நாம் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக கூறினோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பெருந்தன்மையின் வெளிப்பாடுதான், ஒருவர் இஸ்லாமை ஏற்று வந்து விட்டதால் அவர் தன்னுடைய காஃபிரான உறவுகளை புறக்கணிப்பதை மறுப்பதை, அவர்களை விட்டு விலகுவதை, அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக உறவுகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வதையும் செல்வத்தை செலவழிப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள், அதை தானும் பேணினார்கள். நீங்கள் ரஹீக்களை படித்திருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே தாவாவை ஆரம்பித்த போது ஒவ்வொரு தங்களுடைய அதாவது குறைஷி குடும்பத்தார்களை அழைத்து அவர்களுக்கு தாவா கொடுக்கும் பொழுது, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், மறுமையில் நான் உங்களுக்கு எதையும் உதவி செய்ய முடியாது, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஹைர அன்னலி பிக்கும் ரஹீமன் சஅபுல்லுஹா பிபலாலிஹா, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கவில்லை என்பதால் நான் உங்களை வெறுத்து விட மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் இரத்த உறவு இருக்கிறது, கண்டிப்பாக நான் அதை பசுமையாக வைத்திருப்பேன். அந்த ஷிர்க் குஃப்ர் என்ற செயல்தான் வெறுக்கப்பட வேண்டுமே தவிர மனிதர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. இங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுபோன்றுதான் ஒரு பாவியினுடைய பாவம் வெறுக்கப்பட வேண்டுமே தவிர அந்த மனிதர் வெறுக்கப்பட வேண்டியவனா? குற்றவாளிக்கு தண்டனை நிறைவேற்றும் போது கூட அல்லாஹ்வின் கட்டளைக்காக அந்த தண்டனையை நிறைவேற்றுகிறேன் என்று இருக்க வேண்டுமே தவிர அந்த குற்றவாளியை இழிவுபடுத்துவதற்காக இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு மனிதருக்கு அவருடைய குற்றத்திற்காக தண்டனை கொடுக்கப்பட்டது, புகாரியுடைய சம்பவம் தான். அப்போது மற்றொரு தோழர் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்ட மனிதரை பார்த்து அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் என்று சொல்லிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள், நீங்கள் இவருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இவருக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், என்ன அர்த்தமாச்சு? இப்ப ஒரு மனிதர் திருந்த வேண்டும், நேர்வழி பெற வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டுமா, ஆசைப்பட வேண்டுமா, எல்லாரும் நரகத்துக்கு போட்டு நாம் மட்டும் சொர்க்கத்துக்கு போட ஆசைப்படணுமா? இன்று சிலருடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது. எப்படி சொர்க்கங்கிறது இவருக்கு குடும்ப சொத்து மாதிரி, இவர் மட்டும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற மாதிரி, மற்ற எல்லாரும் இந்த அந்த காலத்தில் ரயிலில் போகும்பொழுது இந்த அன்ரிசர்வ்டில் பார்த்துருப்பீங்க, சில பேர் ஏறினவுடனே எல்லாரும் கதவு பிடிக்கிட்டு அவங்க மட்டும் உட்காந்துக்கணும், யாரும் ஏற்றக்கூடாது, பூட்டிடுவான், திறக்க மாட்டான், சரியா? அந்த மாதிரி இவர்கள் இஸ்லாம் நினைத்துக் கொண்டார்கள். என்னமோ இஸ்லாம் இவர்களுக்கு சொந்தமானது மாதிரியும் சொர்க்கம் இவர்களுக்கு சொந்தமானது மாதிரியும் மற்றவங்க எல்லாம் உதச்சி தள்ளி நரகத்தில் தள்ளிட வேண்டியது சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதுவரை பிறருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் எண்ண மாட்டாரோ அதுவரை அவர் நேர்வழியில் இருக்க மாட்டார். எப்படி ஒரு முஸ்லீம் யார் என்றால் பிறருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், பிறர் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர் அவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது, அவர் குர்ஆனை புரிந்தவராக இருக்க முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன போதித்தார்கள்? அந்த செயல், அவர்கள் செய்யக்கூடிய ஷிர்க், இணை வைத்தல், அந்த பாவம் என்பது வெறுக்கப்பட வேண்டியது. அவர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்களா? இல்லை. ஆகவேதான் இஸ்லாமிற்கு ஒரு சகோதரர், ஒரு சஹாபி வந்து விட்டாலும் கூட அவருடைய தாய் தந்தையோடு அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிவிடையை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் தடுத்ததில்லை. இது விஷயமாக நாம் நேற்று பார்க்கும் பொழுது அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவத்தை நாம் கூறினோம். சஹீஹுல் புகாரியிலே 2477 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதுபோன்று சஹீஹ் முஸ்லீமிலும் 1003 ஹதீஸாக. இந்த ஹதீஸினுடைய பாடத்தின் தலைப்பை இமாம் புகாரி எப்படி வைக்கின்றார்கள்? அன்பளிப்பு கொடுப்பது அதனுடைய சிறப்பு, அன்பளிப்புக்கு ஆர்வம் ஊட்டுவது என்று தலைப்பிட்டு அதிலே முஷ்ரிக்கான தாய்க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அஸ்மாவிற்கு அன்பளிப்பு கொடுக்க சொன்னதை இங்கே பதிவு செய்கிறார்கள். அப்ப இதிலிருந்து இது ஆர்வம் ஊட்டப்பட்ட ஒன்று. ஆர்வம் ஊட்டப்படக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்? முஸ்தஹப், விரும்பத்தக்க விஷயமாக இருக்குமா அல்லது சாதாரணமான ஒரு அனுமதியான விஷயமா இருக்குமா? இமாம் புகாரி என்ன பாடம் அமைக்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு? அன்பளிப்பு கொடுப்பதனுடைய சிறப்பு, அதற்கு ஆர்வம் ஊட்டுதல் என்று தலைப்பிட்டு இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. பதிவு செய்யும் போது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை பத்தி இங்க ஹதீஸை கொண்டு வரல. எந்த ஹதீஸை கொண்டு வந்தாங்க? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முஸ்லீம், அவர்கள் முஷ்ரிக்கான தனது தாய்க்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கட்டளைக்கு பதிவு செய்ததிலிருந்து இந்த அன்பளிப்பு என்பது மார்க்க வட்டத்திற்குள் மட்டும், மார்க்க சகோதரர்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, அதையும் தாண்டி பொது மக்களுக்காக, எல்லா மக்களுக்கும், நம்மளோடு அன்றி வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், அதிலும் குறிப்பாக ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவருடைய முஸ்லீம் அல்லாத உறவினர்களுக்காகவும் அவர் அந்த அன்பளிப்பை செய்ய வேண்டும். அதன் மூலமாக அவர் உள்ளங்களை வெல்லலாம். புரியுதா? அதனாலதான் நம்ம தாவால இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு பொதுவா அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட உடனே கொஞ்சம் வேகம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா மஷா அல்லா, அப்ப அவங்களை நம்ம நிதானப்படுத்தணும். அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்ன? இதற்கு முன்பு நீ சம்பளம் வாங்கியதற்கு பிறகு அந்த சம்பளத்திலிருந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு உன்னுடைய பெற்றோருக்கு நீ கொடுப்பவனாக இருந்தால், இப்போது முழு சம்பளத்தையும் உனது பெற்றோர் கையிலே கொடுத்துவிட்டு அம்மா அல்லது டேடி எனக்கு ஏதாவது கொஞ்சம் செலவுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. இதான் நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். முதல்ல நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நீங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவர் தான் செலவுக்கு முதல்ல கை செலவுக்கு பெட்ரோலுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட அல்லது சாப்பிட என்பதாக ஒரு 2,000-3,000 எடுத்துக்கிட்டு 8,000 ஆனது, 3,000 எடுத்துக்கிட்டு 7,000 கொடுக்க வரா இருந்தா, இப்ப நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம் அவருக்கு என்ன முதல்ல உபதேசம் செய்யறோம்? இப்ப மொத்தத்தை வாங்கி கொண்டு போய் உங்க அம்மா அத்தா கையில கொடுத்துரு, அதுக்கப்புறமா உனக்கு தேவைக்கு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதே போல நேற்று கூறிய சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இதே புகாரியுடைய அறிவிப்பு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஆடை கிடைக்கப்பட்ட உடனே என்ன செய்தார்கள்? புரிஞ்சுக்கிட்டாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு, நீங்க போடுறதுக்காக வேண்டி நான் இதை கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனேயே உமர் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. மதீனாவிலிருந்து ஆளை போட்டு அந்த ஒரு சட்டையை கொடுக்கறதுக்காக வேண்டி மக்காவுக்கு அனுப்புனாங்க. சுப்ஹானல்லாஹ். பிறகு அந்த மனிதர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய சஹாபியாக மாறினார். ஸைத் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய இறைநேசராக மாறினார். சுப்ஹானல்லாஹ். கைர், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சமூகத்தவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தர்பியத்தை கொடுத்தார்கள் என்றால், நம்மளோடு இணங்கி சமூகத்திலே வாழக்கூடியவர்கள், அரபிய தீபகத்தை பொறுத்த வரைக்கும் ஜசீரத்துல் அரபிலிருந்து ஹிஜாஸிலிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் என்று கூறிவிட்டார்கள். லா யப்கா தீனானி ஃபி ஜசீரத்துல் அரப், இரண்டு தீன் இந்த ஜசீரத்துல் அரபில இருக்காது என்று. ஆனால் அது போக முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நாடுகளிலே அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் இஸ்லாமிலே திணிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளிக்கவில்லை. ஆகவே அந்த நாடுகளில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் வசிப்பார்கள் என்ற அடிப்படையிலே தங்களுடைய ஆளுநர்களுக்கு, தங்களுடைய ஹலீஃபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா மன் தலம முஆஹிதன் அவின் தகஸஹு அவ் கல்லஃபஹு ஃபௌக தாகத்திஹி அவ் அகத மின்ஹு ஷைஅன் பிகைரி தீபி நஃப்ஸின் ஃபஅன ஹஜீஜுஹு யௌமல் கியாமா. புகாரியுடைய, அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத், மன்னிக்கணும், ஸல்லல்லாஹு அலா நபியினா. அபூதாவுடைய 3052வது ஹதீஸ் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அறிந்து கொள்ளுங்கள், யார் நம்மோடு நமது நாட்டில் வாழக்கூடிய முஆஹித் ஒப்பந்தக்காரருக்கு அநியாயம் செய்வாரோ அல்லது அவ் இன்தகஸஹு அவரை தரக்குறைவாக பேசுவாரோ அல்லது அவர் இவரிடத்திலே பணியாளராக இருக்கும்போது அவருடைய சக்திக்கு மேல் வேலை கொடுப்பாரோ அல்லது அவரிடமிருந்து அவருடைய விருப்பமில்லாமல் எதையாவது எடுத்துக்கொண்டாலோ நான் அவருக்காக மறுமையிலே வாதிடுவேன். அப்ப இதற்கு தான் நம்ம விளக்கம் சொன்னோம். அவங்களிடத்துல அவரை தரக்குறைவாக பேசுவது என்ன என்று தாபியுடைய மாணவர் அத்தாவுடைய மாணவர் அவர்கள் கேட்கும்போது அத்தா ரஹிமஹுல்லா என்ன சொன்னார்கள்? அவரை பார்த்து காஃபிரே அப்படி என்று சொல்வது அவரை தரக்குறைவாக பேசுவது. அவர் காஃபிர் தான், ஆனால் அவரை காஃபிரே என்று அழைக்கக்கூடாது. அவருடைய பெயரை கொண்டுதான் அழைக்க வேண்டுமே தவிர அப்படி அவரை நேரடியாக அழைப்பது, அவரை மட்டப்படுத்துவது, அவரை தரக்குறைவாக பேசுவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் மன் கதர முஆஹிதன், ஒப்பந்தக்காரரை, அதாவது ஒரு நாட்டில் வாழக்கூடிய அந்த முஸ்லிம் அல்லாதவரை கொல்வாரோ, லம் யரிஹ் ரைஹத்தல் ஜன்னா வ இன் ரீஹஹா யூஜது மிம் மஸீரத்தி 40 ஆமன். புகாரியுடைய 2995 ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய 2995 ஹதீஸ், அதுபோன்று நஸஈ இப்னு மாஜாவிலும் இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. யார் ஒருவர் ஒரு முஆஹிதை கொல்வாரோ, அவர் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது, அந்த சொர்க்கத்தின் வாடையோ 40 ஆண்டுகள் தொலைவில் இருந்தாலும் கிடைக்கும். 40 ஆண்டுகள் தொலைவில் இருந்தாலும் அந்த சொர்க்கத்துடைய வாடை கிடைக்கும். ஆனால் அதை யார் பெறமாட்டார்கள்? ஒரு முஆஹிதை முஸ்லிம்களுடைய நாடுகளில் அல்லது ஒப்பந்த நாடுகளில் இணக்கமாக வாழக்கூடிய ஒரு காஃபிரை, அவர் காஃபிர் என்ற காரணத்திற்காக மத துவேஷத்தால் ஒருவரை கொன்றுவிட்டால் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல எவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள், தோழர்களுக்கு வலியுறுத்தினார்கள், உபதேசம் செய்தார்கள், வழிகாட்டினார்கள். பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த அநியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு சிறிது அளவு கூட இதை ஒத்துக்கொள்ளவில்லை. நீளம் அவ்வளவுதான், அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அநியாயம், அதை தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர், தன்னுடைய கொள்கையை சேர்ந்தவர் செய்தாலும் சரி, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கொள்ளவில்லை. சட்டத்தின் அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே அணுகினார்கள். ஆகவேதான் நீங்கள் ஹதீஸுடைய நூல்களை, சீராவுடைய நூல்களை படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், பல சந்தர்ப்பங்களில் யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தீர்ப்பு கேட்டு வருவதை விரும்பினார்கள், தங்களுடைய பாதிரிகளிடத்திலே தீர்ப்பு கேட்டு செல்வதை விட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே யூதர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள், என்ன, நீங்கள் விரும்பினால் உங்களுடைய சண்டை சச்சரவுகளை உங்களுடைய மத குருமார்களிடத்திலே வைத்து முடித்துக் கொள்ளலாம். இது எவ்வளவு பெரிய சுதந்திரம் பாருங்க, தசாமுஹ், இது எவ்வளவு பெரிய விட்டுக் கொடுத்தல். இதில் நாங்கள் தான் உங்களுக்கு தீர்ப்பளிப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த யூதர்கள் யாரிடத்திலே தீர்ப்பு கேட்டு செல்வதை விரும்பவில்லை, தங்களுடைய குருமார்கள் பாதிரிகளிடத்திலே தீர்ப்பு கேட்டு செல்வதை விரும்பவில்லை. காரணம், அவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக, ஏழைகளுக்கு ஒரு நீதி, செல்வந்தர்களுக்கு ஒரு நீதி என்று பாகுபாடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபியினிடத்திலே தீர்ப்பு தேடி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா கூறினான், நபியே, அவர்கள் உங்களிடத்திலே தீர்ப்பு தேடி வந்தால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இறக்கிய வேதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பீராக. சூரா அல் மாயிதாவுடைய 48வது வசனம், ஃபஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ். நபியே, அவர்கள் உங்களிடத்திலே தீர்ப்பு கேட்டு வந்து விட்டால் நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் இறக்கிய குர்ஆனின்படி நீங்கள் தீர்ப்பளியுங்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீதத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும், யூதர்களுடைய கொள்கையின் மீது இருந்த வெறுப்பு, யூதர்களுடைய செயல்களின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த வெறுப்பு அவர்களை நீதம் தவறும்படியோ, துவேஷமாக நடந்து கொள்ளும்படியோ, இனவாதத்தின் அடிப்படையில் செயல்படும்படியோ அவர்களை ஆக்கவில்லை. சில உதாரணங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். சஹீஹுல் புகாரியில 6769 ஹதீஸாகவும், அதுபோன்று முஸ்லீமில் 1669 ஹதீஸாகவும் பதிவான ஒரு சம்பவம், அப்துல்லாஹ் இப்னு சஹல் ரழியல்லாஹு அன்ஹு, இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சதகாவை வாங்குறதுக்காக வேண்டி ஹைபருக்கு போயிருந்தாங்க. போன இடத்துல இரவு நேரத்தில் இவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உயிர்களை யாராவது அநியாயமாக கொன்னுட்டான் அவ்வளவுதான், யாரும் நிற்க முடியாது, யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா உயிர்களுடைய பாதுகாப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கண்ணியமாக இருந்தார்கள். சொன்னார்கள், ஒரு மூமின் தன்னுடைய மார்க்கத்தில் விசாலமாக இருப்பான், விசாலமாக இருப்பான். அல்லாஹ் புனிதமாக்கிய உயிரை அவன் கொல்லாமல் இருக்கின்றவரை, அல்லாஹ் புனிதமாக்கிய உயிரை அவன் கொல்லாமல் இருக்கின்றவரை மார்க்கத்தில் அவன் விசாலமாக இருப்பான். இன்னைக்கு பாருங்க, மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டு தன்னிடத்தில் சேராத மக்களை எல்லாம், நாம் இது சம்பந்தமாக பல தலைப்புகளில் இதற்கு முன்பாக பேசியிருக்கின்றோம், நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம், அதுபோன்று சில குறிப்பிட்ட அமைப்புகளுடைய பெயர்களை கூறி அவர்களுடைய உண்மை நிலைப்பாடு இதெல்லாம் பேசியிருக்கோம். இன்று பல அமைப்புகள் தங்களுடைய கொள்கையை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளாததால் அவர்களை காஃபிர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களை கொல்வதையும் அவர்களது பெண்களை சிறைபிடிப்பதையும் ஹலாலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் அவன் தீனிலே விசாலமாக இருப்பான் எதுவரை, ஹராமான அல்லாஹ் புனிதமாக்கிய உயிரை கொல்லாதவரை. புரியுதா? உங்களுக்கு நல்லா தெரியும் இதே புகாரியுடைய சம்பவம். அதாவது உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு போருக்கு சென்ற இடத்திலே எல்லாரும் ஓடிட்டாங்க, அப்ப ஒருத்தர் மட்டும் இருந்தார். நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று அவருக்கு சொல்ல தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார். சபவத்து, நான் மதம் மாறிவிட்டேன் என்று சொன்னார். உயிருக்கு பயந்துதான், உன்னுடைய பொருளை பாதுகாக்க ஆசைப்பட்டு தான் நீ சொல்கிறாய் என்று உஸாமா அவரை கொண்டு விட்டார். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்கிறார், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு அவரை கொன்றாயா என்று கேட்கிறார். யார் ரசூலல்லாஹ், பயந்து சொல்லியிருக்கலாம்ல அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்பிஹி, அப்படியா உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா, அவர் உண்மையாக சொன்னார் அல்லது போலியாக சொன்னார் என்று நீ பிளந்து பார்த்து அறிந்திருக்க வேண்டாமா? உயிர்களை கொள்றதுல ரொம்ப பெரிய ஒரு கடுமை காட்டக்கூடியவர்களா, அதுல எந்த விதமான சமரசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கொள்ளவில்லை. யார் செஞ்சாலும் சரி, தப்பு தப்பு தான். சரி வாங்க, நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன, இன்ஷால்லாஹ் நீங்கள் படிக்கும்போது தெரியலாம். இந்த சம்பவத்துக்கு இப்ப வருவோம். அப்துல்லாஹ் இப்னு சஹல் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வேலையா ஹைபருக்கு போகும்போது கொல்லப்பட்டார். ஹைபர்ல யார் இருக்கா? யூதர்கள் தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. எதிரிகள் பகைவர்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில தன்னுடைய தோழர் கொல்லப்பட்டு விட்டார். அப்ப கொன்றவங்க யாராதான் இருப்பாங்க? கண்டிப்பா அவங்களதான் இருப்பாங்க. இப்ப ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு ஆள் அனுப்புறாங்க, யாருமே அதை செய்ததை ஒத்துக்கொள்ளவில்லை. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்ப இன்றைய ஆட்சியாளர்களா இருந்தா, இன்றைய பொதுவான இஸ்லாமை பின்பற்றாத அல்லது இஸ்லாமை அல்லாத ஒரு, அதாவது இஸ்லாத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய பொதுவான நாடுகள், பெரும்பாலும் முஸ்லீம் நாடுகள் அல்ஹம்துலில்லா அந்த மாதிரியான அநியாயங்கள் நடப்பதில்லை விசாரணை இல்லாமல். அவர்களாக இருந்தால் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையே எரித்திருப்பார்கள், நாசமாக்கி இருப்பார்கள் இல்லையா? ஏன் நம்ம நாட்டில் குஜராத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியாது? அந்த ரயிலை எரித்தது யார் என்றே தெரியாது. முஸ்லிம்கள் எரித்து விட்டார்கள் என்ற ஒரு புரளியை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களை கொண்டார்களா இல்லையா? இது போன்ற எத்தனை சம்பவங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்க பாருங்க, நடக்கக்கூடிய சம்பவங்களை கூறுவதாக இருந்தால் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நம்ம சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? பொறுமை காத்தார்கள், கேட்டார்கள், விசாரித்தார்கள், குற்றத்தை யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸஹல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலில் இருந்து அப்துல்லாஹ் இப்னு ஸஹலுடைய குடும்பத்தார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியத்தாகிய 100 ஒட்டகைகளை கொடுத்தார்கள். இப்ப கொலை செஞ்சது உங்களுடைய ஊர்ல, உங்களுடைய தெருவில், அதனால நீங்க கொலையாளியை எங்களுக்கு பிடிச்சு கொடுக்கணும், அப்படி இல்லைனா அதற்குண்டான அந்த நஷ்ட தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றாவது சுமத்தினார்களா? அதுவும் செய்யவில்லை, மாறாக அந்த நஷ்ட தொகையை தன் மீது எடுத்துக்கொண்டார்கள். பைத்துல் மாலில் இருந்து அப்துல்லாஹ் இப்னு ஸஹலுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுத்தார்கள் என்றால், தன்னுடைய சஹாபி கொல்லப்பட்டதை அவர்கள் எப்படி, அதாவது அணுகினார்கள், கொலையாளி யார் என்று தெரியாமல் இருந்த காரணத்தால் கண்மூடித்தனமாக துவேஷத்தால் பழி வாங்குவதாக இருந்தால் கொலை குற்றத்தில் சம்பந்தப்படாத பலரையும் கொன்றாக வேண்டி வரும். இப்ப கலவரங்கள் நடக்கும்போது என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருந்தன்மையின் வெளிப்பாடுதான் இது. அவர்கள் அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை, அந்த யார் என்று கொலையாளி யார், கொலை செய்தவர் யார் என்று தெரியாத காரணத்தால் அவர்கள் மீது சுமத்தவில்லை. மாறாக நஷ்ட ஈட்டை அவர்கள் தன் மீது சுமந்து கொண்டு அப்துல்லா இப்னு சஹலுடைய குடும்பத்தார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை புகாரியிலே பார்க்கிறோம். 2525 ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 138 ஹதீஸாகவும். பொதுவா உங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு பொய் பேச சொல்லவா வேணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தையே புரட்டக்கூடியவர்கள், அல்லாஹ் சொல்லாததையே அவர்கள் எழுதி கொண்டு இதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், தங்களுடைய கரங்களால் எழுதி கொண்டு இதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்கின்றார்களே அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று. பொய்யர்கள் என்றே அல்லாஹ் சொல்கிறான் அவர்களை. இப்ப அஷ்அஸ் இப்னு கைஸ் என்ற ஒரு பெரிய சஹாபிக்கும் யஹூதி ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை எங்க ஏற்பட்டுருச்சு, யமன் நாட்டில் ஏற்பட்டுருச்சு. அங்க உள்ள ஒரு பூமி தன்னுடைய பூமி, அதாவது அஷ்அஸ் இப்னு கைஸுடைய பூமி, ஆனா யார் அதை சொந்தம் கொண்டாடிட்டார். உங்களுக்கு இதற்கு ஆதாரம் இருக்கிறதா, இது உங்களுடைய பூமி தான் என்பதற்கு ஏதாவது எழுத்து வடிவமான பத்திரம் இருக்கிறதா அல்லது சாட்சிகள் இருக்கிறதா என்று. அப்ப அஷ்அஸ் இப்னு கைஸ் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அதற்குண்டான சாட்சி இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஹூதி இடத்திலே சத்தியம் செய்ய சொல்கிறார்கள். அந்த யஹூதி சத்தியம் செய்து விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த சொத்தை கொடுத்து விடுகின்றார்கள். பாருங்க, அப்ப தீர்ப்பு என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யூதர்கள் எல்லாம் பொய் சொல்லுவாங்க, நமக்கு வேண்டாதவர்கள் என்ற அடிப்படையிலே, தன்னுடைய சஹாபி உண்மைதான் சொல்வார் பொய் சொல்ல மாட்டார் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்யவில்லை. எதன் அடிப்படையில் செய்தார்கள்? தீர்ப்பு என்று வந்து விடும்போது ஆதாரத்தின் அடிப்படையிலே, சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே மதீனாவிற்கு வந்தபோது யூதர்களை இந்த மார்க்கத்தோடு நெருக்கமாக்க வேண்டும் என்பதற்காக, நம்மோடு அவர்களை இணக்கமாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அதை அங்கீகரித்தான். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் காபாவை முன்னோக்கி தொழுதார்களா, அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதார்களா? அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒரு மாதம் அல்ல, 1.5 வருடங்கள், 18 மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதார்கள். அல்லாஹ்வின் கட்டளையாக இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதற்கு என்ன காரணம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள், மதீனாவில் வாழ்ந்த யூதர்களின் அந்த உள்ளங்களை இஸ்லாமின் பக்கம் நெருக்கமாக்குவதற்காக. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த கிபிலாவை மாற்றிவிட்டான். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்காத விஷயங்களில் யூதர்கள் செய்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்? அவர்கள் அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தால் முஷிரிக்குகளை விட அவர்கள் சரியான காரியத்தை தான் செய்வார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் அஹ்லுல் கிதாப் யூதர்கள் எப்படி செய்வார்களோ அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கு ஒரு சம்பவமே பதிவு செய்யப்படுகின்றது சஹிஹுல் புகாரியிலே 3728 ஹதீஸாக. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சீவும் போது கூட முஷிரிக்குகள் எப்படி தலை சீவினார்கள், யூதர்கள் எப்படி தலைவாரினார்கள் என்பதை பார்த்தார்கள். யூதர்கள் தலைக்கு வாக்கு எடுக்காமல், வாங்கு எடுக்காம அவர்கள் மொத்தமாக தலை தூக்கி சீவக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்காவுடைய முஷிரிக்குகள் நடு வாக்கு எடுத்து சீவுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடனே யூதர்களைப் போல தங்களுடைய தலைமுடியை சீவிக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒரு காலம், அநேகமாக ஒரு 5 அல்லது 6 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை கொடுத்து விட்டான், நபியே இனி யூதர்களுடைய செயல்களுக்கு ஒப்பாக நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்தாக வேண்டும். என்ற கட்டளை வந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல காரியமாக இருந்தாலும் கூட அதை கூட கொஞ்சம் மாற்றித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்பவர்களாக இருந்தார்கள். மதீனாவிற்கு வந்தபோது சரி இந்த சம்பவத்தை முடிச்சுப்போம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அறிவிப்பதை போன்று 3728 ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு நடுவாக்கு எடுத்து அவர்கள் தடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப நன்மையான விஷயத்தில் கூட ஆஷுராவுடைய தினம் யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி. யார் ரசூலுல்லாஹ், அவங்க ரொம்ப நாளாக நோன்பு வைக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு நாங்களும் நோன்பு வச்சுதான் நோன்பு வைக்க தான் செஞ்சோம். ஏன் வைக்கிறார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தான் என்பதற்கு நன்றி செலுத்துவதற்காக. இது நல்ல ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன சொன்னார்கள்? அவர்களை விட மூசாவுக்கு நாம் சொந்தமானவர்கள், உரியவர்கள், நெருங்கியவர்கள், எனவே நாமும் நோன்பு வைப்போம். ஆனா அதற்கு முன்பாக ஒரு நோன்பை வைத்து அவர்களுக்கு மாறு செய்யுங்கள். அப்ப அதே போல இன்னொரு சம்பவம் இருக்கு. இந்த மாதிரி சம்பவத்துல தான் அந்த யூதர்கள் கடைசியில வெறுத்து போய், இந்த முகம்மதுக்கு வேற வேலையே இல்லையா, நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு மாத்தமா செய்யணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி விஷயத்துக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தீனின் அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒன்றிருந்தது உள்ளங்களை நெருக்குவதற்காக மார்க்க விஷயங்களில் சில விஷயங்களில் கூட அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. இப்ப நம்ம அதை செய்ய முடியாது. ஏன்? வஹி முடிஞ்சிருச்சு. வஹி எல்லாம் லிமிட் ஆக்கப்பட்டு விட்டது, எல்லாம் வரையறுக்கப்பட்டு விட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு ஏற்ப மார்க்க விஷயங்களில் சில விஷயங்களில் கூட அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து, நபியை நீங்கள் இனி அவர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது என்ற கட்டளை வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நிறுத்திக் கொண்டார்கள். இதிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெருந்தன்மை உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இன்னும் சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து நிறைவு செய்வோம். குறிப்பாக சஹாபாக்கள் தாபியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பிற மதத்தவர்களோடு, ஒரு சில சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். குறிப்பாக இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்து எழுதிய பல யூதர்களும் பல கிறிஸ்தவர்களும் இந்த விஷயத்தை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். யூதர்கள் பல கொள்கை உடையவர்கள். அவர்கள் தங்களுடைய ஆட்சியில், அதாவது அவங்கள ஒரு இரண்டு விதமான மூன்று விதமான கொள்கை உடையவர்கள் இருந்தார்கள் என்றால், யாருடைய கொள்கையை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய கொள்கையை சேராத மக்கள் மீது கடுமையான முறையில் நடந்து கொள்பவர்களாக இருந்தார்கள். அதுபோன்றுதான் கிறிஸ்தவர்களிலே இருக்கின்ற மூன்று பிரிவினர்களில் யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அவர்கள் மற்ற பிரிவினர்கள் மீது கண்மூடித்தனமான அடக்குமுறைகளையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்களில் எந்த ஒரு சமூகமும் தங்கள் இனத்தவர்களுடைய ஆட்சியில் நிம்மதியாக வாழவில்லை. இவர்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் என்றால் முஸ்லிம்களுடைய ஆட்சியில் தான். இதை அவர்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் ஆதாரத்தோடு பதிவு செய்திருக்கிறார்கள். பல வரலாற்றுகளில் நாம் பார்க்கிறோம் இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த ரோமன் கத்தோலிக் அதே போல புரட்டஸ்ட் இவர்களிலே ஒருவர் மற்றவருடைய ஆட்சி கையொங்கும் போது தங்களுடைய கொள்கையை சேராத தங்களுடைய மதத்தை சேர்ந்த மற்ற கொள்கை உடையவர்களை லட்சக்கணக்கிலே கொண்டிருக்கிறார்கள் என்று. யூதர்கள் கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் யூதர்களை கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களில் ஒரு கொள்கையுடையவர்கள் இன்னொரு கொள்கையுடையவர்களை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் நிம்மதியாக இருந்தார்கள் என்றால் அது முஸ்லிம்களுடைய கிலாபத்திலே, அது முஸ்லிம்களுடைய மன்னர்களுடைய ஆட்சியில் தான் என்பதை அவர்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வரலாற்று நூல்களிலே தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் இப்னு வலீதுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதிலே அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயுமா ஷைஹின் லஉஃப அனில் அமல் அவ் அஸாபத்ஹு ஆஃபதும் மினல் ஆஃபாத் أو كان غنياً فافتقر وصار أهل دينه يتصدقون عليه طرحت جزيته وعيل من بيت مال المسلمين هو وعياله இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லா அவங்களுடைய கிதாபுல் ஹராஜ் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவம். என்ன எழுதுகிறார்கள்? பிற சமயத்தவர்களில் யார் தளர்ந்த வயதுடையவர்களாக, முதிய வயதுடையவர்களாக ஆகிவிட்டார்களோ, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு சம்பாதிக்க முடியாத பலவீனர்களாக ஆகிவிட்டார்களோ, அல்லது செல்வந்தர்களாக இருந்து ஏழையாக ஆகிவிட்டார்களோ, அவர்களுடைய சமூகத்தவர்களே அவருக்கு தர்மம் கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து விட்டார்களோ, இப்போது நாம் அவருடைய ஜிஸியாவை நீக்கி விடுகிறோம். ஒன்று. இரண்டாவது என்ன? முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலில் இருந்து அவருக்கு பராமரிப்பு செலவு கொடுக்கப்படும். இரண்டாவது. மூன்றாவது, அவருடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்கப்படும். அவருடைய மனைவிக்கும், அவருடைய சம்பாதிக்காத அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது செயல்பட்டு வந்தது சகோதரர்கள். ஏதோ இது ஒரு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டராக மட்டும் இருக்கவில்லை, இது கலீஃபாக்களுடைய மன்னர்களுடைய நடைமுறையாகவே இருந்தது. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய இராணுவங்களை அனுப்பும் போது அவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் இமாம் வாக்கிதி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபுத்துஹுஷ் ஷாம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட அந்த குறிப்பு. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இராணுவங்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்து கட்டளை கொடுத்து அனுப்புவார்கள். வஸ்தமுருன அலா கௌமின் ஃபிஸ்ஸவாமிஇ ருஹ்பானா.